May I now request Sri N. Ravi to come and say a few words.
இங்கு வந்திருக்கும் பல பேர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் வேதத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தாத்பரியம். அதற்காகவே ஏற்பட்ட அமைப்பு இந்த நம்முடைய பாரம்பரிய மடங்கள். வேதத்தை பத்தி நாம நினைக்கும் போது காஞ்சி மகாஸ்வாமியினுடைய ஒரு எந்தவித பணி இந்த வேதத்தை நிலைக்க வைத்திருக்கிறது என்பதுல நம்ம எல்லோருக்கும் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த மடத்தினுடைய பாரம்பரியம் இருக்கிறத அதனுடைய உருவகமாக இன்று பெரியவாள் இங்கு வந்திருப்பது நாம் எல்லோரும் செய்திருக்கிற பெரிய பாக்கியம். எனக்கு இங்க பேச என்ன தகுதி என்று என் மனதில் கேள்வி எழுந்த பொழுது எனக்கு ரெண்டே கருத்து தான் தோன்றியது. இந்த வேதத்தை கற்கவில்லையே என்கிற ஒரு தாபம். இந்த வேதம், வேத பாரம்பரியம், இதன் மூலமாக இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏற்படக்கூடிய நலன்கள், அது தொடர வேண்டும் என்கிற ஆசை, இது ரெண்டு. மூன்றாவது, இந்த சத்சம்ஹிதா துவக்கியவர்கள் என்ன ஃபவுண்டர் ட்ரஸ்டி என்று போட்டிருக்கிறார்கள். தே ஃபவுண்ட் மீ அஸ் எ ட்ரஸ்டி. என்னை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்களே தவிர இந்த சிந்தனை, இதற்குண்டான உத்வேகம், இந்த வேலை செய்கிற ஆர்வம், இந்த பணியில தன் குடும்பத்தையே ஈடுபடுத்துகிற அளவுக்கு இதுல நம்பிக்கை, இது எல்லோரும் அவர்களுக்கு இருக்கிறது, அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை என்று கூறுகிறேன். அதற்காக நான் வெட்கம் கூடப்படுகிறேன். நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இது நல்லது என்பதால மாத்திரம் இந்த காரியத்தை செய்ய முடியாது. எனக்கு வேதத்தின் பெயரிலும், நம்முடைய பாரம்பரியத்தின் பெயரிலும், நம்முடைய சான்றோர்கள் பெயரிலும், உலகத்தை பார்த்து உலக விஷயங்களை அறிந்து அதன் மூலமாகத்தான் அந்த மரியாதையும் அந்த பக்தியும் அதிகமாகியது. மூன்று உதாரணங்கள் கூறுகிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்கிற ஒரு பெரிய ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், தியரட்டிக்கல் பிசிஷியன், அவர்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை பத்தி பெரிய அளவுக்கு ஆய்வு செய்தவர். அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அவருக்கு தெரிந்த மதம் கிறிஸ்தவ மதம் தான். அந்த மதத்துல உலகத்தை படைத்தவர் கடவுள், உலகம் படைக்கப்பட்டது, அதாவது பிரபஞ்சம் உருவானது, பிற்காலத்துல உலகம் உருவானது 6000 ஆண்டுகளுக்கு முன்னால என்று கிறிஸ்தவ மதத்துல நம்பிக்கை. அவர் பிக் பேங் தியரி என்று கூறினார்களே, அந்த பிக் பேங் தியரிக்கு உருவகம் கொடுத்தவர். அவர் சொன்னார், இது தானாகவே உருவான ஒன்றுக்கு யார் இதை படைத்திருக்க முடியும்? இப்போ நம்ம கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் கூறினார், தோற்றமில்லாத ஒன்று தனக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டதுதான் இந்த பிரபஞ்சம் என்று கூறினார். எனக்கு தோன்றியது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் மனதில் இருக்க கேள்விக்கு வேதத்துலதான பதில் இருக்கு. உருவகம் இல்லாத ஒன்று அந்த சக்தி. அரை நாள் முடிந்தது என்றால் 432 கோடி வருடம் ஆகியிருக்கிறது இந்த உலகம், அதற்கு பிறகு சொச்சம் நடந்து கொண்டிருக்கிறது. இத பல பேர் கற்பனை என்று நினைத்தார்கள். உலகத்துல நம்ம பரிகாசம் செய்யாதவர்களே கிடையாது. இவ்வளவு காலகட்டத்தில் இருந்திருக்கோமா நாம? உலகம் அவ்வளவு நாள் முன்னால் உருவாகி இருக்கிறதா என்று கேள்வி கேட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டுல ஒரு காலகட்டம், 1925, 30, 40 வருட காலகட்டத்தில் கூட உலகம் இந்த அளவுக்கு பழமையாக இருக்க முடியாது என்கிற நம்பிக்கை தான் இருந்தது. வானிலை ஆராய்ச்சியில பெரிய பெயர் பெற்றவர்கள் இது ஆராய்ச்சி செய்து, கார்ல் சகன் என்கிறவர் இந்த துறையில மிக பெயர். 9 கோடி ஆண்டுகள் நாம் கூறுகிறோம், 432 கோடி ஆண்டுகள். இதெல்லாம் என் மனதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால நான் பிரம்மசூத்திர பாஷ்யம், சங்கர பாஷ்யத்தை படிக்கும் போது முதல் வரி, 87 லட்சம் ஜீவராசிகளுக்குள் உயர்ந்த ஜீவராசி, உயர்ந்த ஒரு படைப்பு மனிதன், அவன் இந்த 85 லட்சம் ஜீவராசிகளுக்கும் பொறுப்பு என்கிறது முதல் வரி. 2006 வரைக்கும் the science believed that there were only 57 lakh species. 2011ல தான் 85 லட்சம் என்று விஞ்ஞானம் கணக்கிட்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்த பிறகு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நாம் எல்லோரும் துறந்திருக்கிறோம், மறந்திருக்கிறோம், அதிலிருந்து விலகி இருக்கிறோங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாக ஏற்பட்டுதான் நாம இந்த பாரம்பரியத்தை, இந்த பயிற்சியை, இந்த விஷய ஞானத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் இது அரசாங்கத்தை சார்ந்த எந்த விதமான முயற்சியும் இதற்கு சரிப்பட்டு வராது. அரசாங்கத்தை சார்ந்த எந்த பாரம்பரியமும் நிலைத்ததல்ல. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், ஸ்பைடர் வீவ்ஸ் இட்ஸ் வெப் வேர் தி சீசர்ஸ் ரூல்ட் என்று கூறுகிறார். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ரோமானியர்கள் நிறுவினார்கள். அவர்களுடைய பாரம்பரியம் இன்றைக்கு உரை உடைந்த கட்டிடங்கள்ல தான் பார்க்க முடியும். அந்த பாரம்பரியம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அவர்களுடைய தெய்வங்கள் இல்லை, நூல்கள் இல்லை, பழக்க வழக்கங்கள் இல்லை, வாழ்க்கை முறை இல்லை, எல்லாமே மறைந்துவிட்டது. கிரேக்க நாகரிகம் மறைந்தது, எகிப்து நாகரிகம் மறைந்தது, எல்லாம் அரசாங்கத்தை சார்ந்தவை. நாம் 1000 ஆண்டுகள் அறிமுகப்பட்டிருந்தோம், ஏராளமான தொல்லைகள் நம்மை அழித்துவிட வேண்டும் என்கிற பல சக்திகள் முயற்சி செய்து கூட இன்றைக்கு வேதம் வாயால் கூறப்பட்டு பயின்று அதன் மூலமாக நிலைத்திருக்கிறது என்றால் உலகத்துக்கு பெரிய ஆச்சரியம். ஆனால் நமக்கும் ஆச்சரியம் தானே. எதை வந்து நவீன உலகத்தில் எந்த பாரம்பரியமும் நிலைக்க முடியாது, வாழ முடியாது என்கிற ஒரு நிலைமையில 1000கணக்கான ஆண்டுகளாக வாயால் கூறப்பட்டு கேட்டு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது. பல பேருக்கு தெரியாது, கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில்தான் வேதத்தை புத்தக வழியில் கொண்டு வந்தார்கள். அது வழியும் வாயால் கூறப்பட்டு தான் வேதம் வளர்ந்தது, வேதம் தழைத்தது, வேதம் நிலைத்திருந்தது. எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்ந்த நம்பிக்கை அந்த வேதத்தின் பேரில், பக்தி, இதை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற வேட்கை, அதன் மூலமாகத்தானே 1000கணக்கான ஆண்டுகளா நாம அடிமையாயிருந்த போதும், ஆட்சி நம் கையில் இல்லாத போதும், ஆட்சி நமக்கு விரோதமாக செயல்பட்ட போதும் வேதம் பிழைத்து தழைத்து இன்றைக்கு நாம் வேதத்தை பற்றி பேசுவதற்கு வேதம் தெரியாதவர்கள் கூட வேதத்தில் வேட்கை கொண்டு இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்றால் அது வேதத்தினுடைய சக்தி தானே. இதெல்லாம் என் மனதில் ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வர ஆரம்பித்தது. இன்றைக்கு நாம நவீனத்தை பற்றி கூறுகிறோம். இந்த மாடர்ன், நவீனம் என்கிற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தக் கூடாது என்று நினைக்கிறேன். என்னென்றால் நவீனம் என்பத அவங்க டார்க் ஏஜஸ்லேருந்து வெளிவந்த காலகட்டம் என்று நினைக்கிறார்கள். அதாவது பாரம்பரியத்தை மறுக்கிற வெறுக்கிற நிகழ்காலம்தான் நவீனம் என்று பெயர் மேற்கத்திய நாடுகள். நாம அந்த எண்ணத்துல நாம இந்த காலகட்டத்தை பார்க்கல. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பாரம்பரியத்தை ஏற்கும் மாற்றம் நம்முடையது, அவர்களுடையது பாரம்பரியத்தை வெறுக்கும் மறுக்கும் மாற்றம். நம் பாரம்பரியத்தை ஏற்கும் மாற்றம், மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால ஸ்ருதி ஸ்மிருதி என்று பிரித்தார்கள் நம் பெரியவர்கள். பாரம்பரியத்தை ஏற்கும் மாற்றமானதுனால நம்முடைய மாற்றம் நவீனம் கிடையாது, மாடர்ன் கிடையாது. இதை கான்டெம்பரரி என்று சொல்லலாம், தற்காலம் என்று சொல்லலாம், நிகழ்காலம் என்று சொல்லலாம், வருங்காலம் என்று சொல்லலாம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நவீனம் என்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தக் கூடாது. அதற்கு ஒரு மாறுபட்ட ஒரு விக்ருதியான அர்த்தம் இருக்கிறது. அதை நாம விஷயம் அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். உலகத்துல பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு சிந்தனை நம்ம மாணவராயர் கூறினார். அதே போல வில் டூரண்ட் இவங்களுக்கெல்லாம், அதாவது சரித்திரத்தை நன்றாக புரிந்து உலகம் எந்த திசையில் போகும் என்று கண்டவர்கள் பாரத நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு தான் உலகத்துல ஒரு பெரிய ஒரு மகத்துவம் வரப்போகிறது என்று அறிஞர்கள் அப்பவே கூறியிருந்தால் கூட இன்றைக்கு நிலைமை இன்றும் மிக தெளிவாக இருக்கிறது. இப்பொழுது சுவாமி விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழாம நாம அதுக்கு ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. நானே அந்த நிகழ்ச்சிகள் தான் பங்கேற்றிருக்கிறேன். வானவராயர் பல நிகழ்ச்சிகள் பேசியிருக்கிறார். 1897 இந்த நாட்டினுடைய நிலைமை பசி, பிணி, நோய், அடிமை என்கிற ஒரு ஸ்தானத்தை ஏற்று வெள்ளைக்காரர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டை சுற்றி வருகிறார். எங்கும் பசி, பிணி, நோய். 1880 1900 வரைக்கும் 23 பெரிய பஞ்சங்கள் நம் நாட்டில் ஏற்பட்டன. உணவுப் பொருள்கள் நம் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் மடிகிறார்கள். அந்த நிலைமையில் அவர் இந்த நாட்டை சுற்றி வருகிறார். இங்கிருந்து வந்து 1893 இந்த நிலைமையில விழுந்து விட்ட ஒரு கலாச்சாரம், கிட்டத்தட்ட மடிந்து விட்ட ஒரு நாடு, நம்பிக்கை இழந்த மக்கள். அப்பொழுது அவர் கூறுகிறார், இந்த எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய சிந்தனை சித்தாந்தம் உலகத்துக்கு வழிகாட்டப் போகிறது என்று கூறுகிறார். 1893 1897 அவர் ஒரு வார்த்தை கூறுகிறார், எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, நான் கனவு காண்பவன் அல்ல, ஆனால் என் முன்னால் ஒரு பெரிய ஒரு காட்சி தெரிகிறது. ஐ ஹாவ் எ விஷன். உங்களை எல்லாம் நான் எப்படி பார்க்கிறேனோ என்று அந்த கூட்டத்தை பார்த்து அவர் கூறுகிறார், அதே போல ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். பாரத மாதா சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள், இதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது இருந்த நிலைமையில அவருக்கு சித்த பிரமை பிடித்திருக்கிறது என்று கூட நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவருடைய 150வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் December 12, 2012 2012 அமெரிக்க உளவு ஸ்தாபனமான CIA அதனுடைய ரிசர்ச் விங், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில், ஒரு அறிக்கை கொண்டு வருகிறார்கள். 2030 உலகம் எப்படி இருக்கும் என்று. 2030 உலகத்துல 3 பெரிய சக்திகள் தான் இருக்கும். 1 அமெரிக்கா, 2 சைனா, 3 இந்தியா. அன்றைக்கு எந்த காட்சியே சுவாமி விவேகானந்தர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நிதர்சனமாக கண்டாரோ, அந்த காட்சி இன்று நனவாகிக் கொண்டிருப்பத உலகத்தில் இருக்க பல அமைப்புகள், சிந்தனை கோட்டங்கள், சிந்தனாவாதிகள் ஏற்றுக்கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல், எக்கானமிஸ்ட் பத்திரிகையில, அதாவது உலகத்திலேயே ஒரு பெரிய இன்டலெக்சுவல் மேகசின் என்று கூறுவார்கள், அந்த பத்திரிகையில April 2013 ஒரு கட்டுரை வந்தது, பாரதம் உலகத்தில் மகாசக்தியாக வருமா, அதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, வருகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது, அது வர விரும்புகிறதா என்றுதான் முக்கியம் என்று கூறினார். அதைத்தான் வானவராயர் இங்க கூறினார், நமக்கு ஒரு தாழ்வான மனப்பான்மை இருக்கிற வரையில் நாம், நமக்கு தகுதி இருந்தால் கூட உலக மகாசக்தியாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அமெரிக்காவை போல 20 மடங்கு அதிகமாகும் என்று கணக்கெல்லாம் இடப்படுகிறது. அந்த அளவுக்கு நம் நாட்டில் ஒரு பெரிய மனிதவள சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்குமே அர்த்தமில்லாமல் போகும். நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு விலகிய வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்தால் இந்த வளர்ச்சி எதற்குமே ஒரு அர்த்தம் இருக்காது. ஏனென்றால் பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பணி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சின்ன சின்ன விஷயங்களை கூறுகிறோம், மாதா, பிதா, குரு, தெய்வம். இது ஏதோ சாதாரணமாக நாம் பயில்கிற ஒன்று. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் காலாகாலமாக கூறப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வீட்டிலும் பள்ளிக்கூடத்திலும் தெருக்கு கூட்டங்களிலும் கூறப்படுகிற ஒரு கருத்து. இது ஏன் கூறப்படுகிறது? இது ஏன் கூறப்படுகிறது என்றால், இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய நிலையை பார்த்தால்தான் ஏன் இது தொடர்ந்து கூறப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. இதை கட்டாயமாக நாம் ஏன் அமல்படுத்துகிறோம்? அரசாங்கத்தின் உதவியால் அல்ல, கலாச்சாரத்தினால, பண்பினால, பாரம்பரியத்தினால இந்த குணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினாலும், சட்டத்தினாலும், கோர்ட்டுகளினாலும், பத்திரிகைகளினாலும் இதை குலைக்க முடியுமே தவிர உருவாக்க முடியாது. மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு பெரியோர்களை, வயதானவர்களை, அம்மாவை, அப்பாவை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது. குடும்பம் என்றே ஒரு அமைப்பு இல்லாமல் போய்விட்டது. பெரியோர்களுக்கு மரியாதை இல்லை, ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்லை. அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல ஒரு அங்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார்கள். பாரத நாட்டிலிருந்து மாணவர்கள் வந்து, நீங்கள் இங்க வகுப்பறையில் நுழையும் போது அவர்கள் எழுந்து நின்று விட்டால் ஆச்சரியப்படாதீர்கள். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்கிறது. You don't be shocked.
If the Indian students stand up, you won't be shocked if they address you as sir.
இப்படியெல்லாம் நம்ம கிண்டல் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். 2009 அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடந்தது. அதுல ஆசிய நாட்டிலிருந்து போயிருக்கு அங்க இருக்க மக்கள் 4%. ஆனால் அங்க ஹார்வர்ட், ஸ்டான்போர்ட், கார்னேகி மில்லன் இது போன்ற உயர்ந்த கல்விக்கூடங்கள்ல ஆசிய மாணவர்கள் 35-40% இடங்கள்ல அவர்கள் படிக்கிறார்கள். 4% இருக்கிற ஒரு மக்கள் தொகையில் ஒரு ஆசிய மக்கள் 40% உயர்கல்வியில் இருக்கிறார்களே என்பதை ஒரு ஆய்வு நடத்திய போது அந்த ஆய்வினுடைய முடிவு என்னவென்றால், அவர்கள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், வீட்டில் அவர்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், அதனால் தான் அவர்கள் படிக்கிறார்கள் என்று அந்த ஆய்வின் மூலமாக வந்திருக்கிறது. அது போன்ற பாரம்பரியத்தின் வழியில் இருக்கும் பெரிய மகான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இது போன்றவர்கள் தான் குணங்களை உருவாக்க முடியும். சட்டத்தினால் இதை குலைக்க முடியும். குடும்பங்கள் அழிகின்றன சட்டத்தால், தனிநபர் உரிமையினால உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. 55% முதல் திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன அமெரிக்காவில். அப்படி ஏதாவது ஆசை இருந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் 67% இரண்டாவது திருமணம் விவாகரத்தில் முடிகிறது. அப்படி ஏதாவது கொஞ்ச நெஞ்சம் தைரியம் இருந்து மூன்றாவது திருமணம் செய்து கொண்டால் 74% மூன்றாவது திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது. விவாகம் என்கிறது ஒப்பந்தமாக மாறிய பிறகு ரத்து இல்லாமல் எப்படி இருக்கும்? இதிலிருந்து மாற வேண்டும் என்றால் இதை ஒரு ஆசிரமமாக நினைக்கிற ஒரு தன்மை, அதை போற்றுகிற ஒரு பாரம்பரியம், அதை வளர்த்துகிற ஒரு முயற்சி, இதையெல்லாம் அரசாங்கமோ ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது ஒரு நீதிமன்றமோ செய்ய முடியாது. சட்டத்தினால செய்ய முடியாத, சட்டத்தினால உருவாக்க முடியாத குணங்கள் இது பாரம்பரியத்தின் மூலமாகத்தான் உருவாக்க முடியும், தக்க வைக்க முடியும். அதற்காகத்தான் நாம இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஆணி வேர் வேதம். அது நமக்கு புரிந்த பிறகு நாம் அதை படிக்காவிட்டால் கூட, தெரியாவிட்டால் கூட, மறைமுகமாக அந்த விஷய ஞானங்கள் மாத்திரம் தெரியும் என்கிற ஒரு நிலையில இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது என்கிற கடமை வேதம் படிக்காதவர்களுக்கும் இருக்கிறது. அதனாலதான் சத்சங்கத்தை இந்த வேத விற்பனர்கள், வேத கலைய, அந்த வேத பயிற்சியை உருவாக்குகிற வேத பாடசாலைகள், இந்த வேதத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள், அதை படிக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகிறவர்கள், இதை எப்படியாவது இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இவர்களை எல்லோரையும் சேர்த்து ஒரு சங்கமமாக இந்த சிந்தனை வளர்ந்திருக்கிறது. அதற்காகத்தான் வேலை செய்வதற்கு பல இளைஞர்கள் உருவாகியிருக்கிறார்கள். அதுதான் சத்சங்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு மாற்று சிந்தனை. இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாருமே இருக்க முடியாது. வேதம் என்பது இந்த நாட்டினுடைய பிரதிபலிப்பு. காஞ்சி மகாசுவாமி பாலசாஸ்திரி ஹரிதாஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு மகாராஷ்டிரிய ஒரு சிந்தனாவாதி மகாபெரியவா கிட்ட வந்து அவர் உபதேசம் பெற்றார். அவர் வந்து குருதட்சிணையாக என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, கிளிம்சஸ் ஆஃப் வேதிக் நேஷன் என்கிற பொருள், இது போன்ற ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு வேதத்தினுடைய அவசியம், வேதம் படிக்காதவர்கள், வேதத்தை மறுப்பவர்களுக்கு கூட வேதம் அவசியம் என்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அது போன்ற ஞானிகள் இந்த வேதத்தை கட்டி காக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இது போன்ற வேத விற்பனர்களை உருவாக்கி நமக்கு இந்த வேதத்தினுடைய தொடர்ச்சி அதை நமக்கு அனுகிரகம் செய்திருப்பதால் தான் நாம் இத வேதத்தினுடைய அது நிகழ்காலத்துல உயிர்ப்புடன் இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரியமாக இருக்கிறது. பாரம்பரியத்தை இழந்த நாடுகள் எந்த நிலைமையில இருக்கிறார்கள் என்பது கம்போடியா என்ற ஒரு நாட்டை பார்த்தால் தெரியும். அதுல 800,000 பேர் இருந்தார்கள் அந்த நாட்டுல, 80,000 பேர். அதுல போல்பாட் என்கிற ஒரு சர்வாதிகாரி 20,000 பேரை கொலை செய்தார் 12 ஆண்டுல. யார் யாருக்கு நம் நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் போல அவருக்கு சங்கீதம் தெரியுமோ அல்லது பல நூல்கள் தெரியுமோ அவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொலை செய்தார்.
பாரம்பரியமே இருக்கு இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். தோல்பாட்டு மறைந்த பிறகு அந்த நாட்டுக்கு அதிபதியா வந்தவர் ரேடியோ மூலமாக அறிவிக்கிறார்கள், இந்த சங்கீதம் இந்த ராகம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளவும், இந்த சம்ஹிதை தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளவும், இந்த ஆத்திச்சூடி தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளவும். அதாவது அந்த நாட்டு விஷயங்களை கூறுகிறேன். அப்படி ஒன்றொன்றாக 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 அந்த நாட்டினுடைய பாரம்பரியம் மறுபடியும் இந்த நாட்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியம் தான் ஒரு நாடே தவிர பாரம்பரியம் இல்லாத நாடு ஒரு கூட்டம். நமக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது, அதை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி. ஆங்கிலம் படித்தவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடம். ஆங்கிலம் படித்ததனால் அவர்கள் அறிவாளிகள் என்று நினைத்த ஒரு 100 ஆண்டு காலகட்டத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. இன்றைக்கு ஆங்கிலம் படித்தவர்கள் இன்டலெக்சுவல்ஸ் என்று பெயர். ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை. என் பையன் இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு அப்பா பெருமையார் கூறிக்கொள்கிறார். அவர் விவசாயியாக இருந்தாலும் சரி, வேதம் படித்தவராக இருந்தாலும் சரி. அதுபோல ஆங்கிலத்தின் மூலமாக ஆங்கில மோகம், அது ஒரு மொழி என்று கருதாமல் அதற்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததுனால நமக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதன் மூலமாக வேதத்துக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமே ஆங்கிலத்தின் பெயரில் நமக்கு இருந்த மோகம். அதை மொழி என்று நினைக்காமல் அது ஒரு தகுதி என்று நினைத்ததனால நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனால ஆங்கிலம் படித்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு தனி கடமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது போன்ற தவறு செய்து விட்டோம் நம்முடைய மூதாதையர்களும் நாமும் அந்த தவறை செய்திருக்கிறோம். வேதம் படித்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது முதலில் அவர் கற்க வேண்டிய பாடம். சாஸ்திரில இன்னொரு லேட்டா வந்திருக்கு, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேதத்தை கற்றவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்பதை பெருமையாக நினைக்க வேண்டியது. நீங்க லேட்டா வந்திருக்கீங்களே, வேலைக்காரன கூட கேட்க முடியாது. இதெல்லாம் நம்ம உணர வேண்டும். கையில் பணம் இருக்கிறது என்பதனால வேதத்தை அவமானப்படுத்தினால் அது வந்து இந்த நாட்டை அவமானப்படுத்தியது மாதிரி அர்த்தம், நம்முடைய பாரம்பரியத்தை அவமானப்படுத்தியது போல அர்த்தம், நம்முடைய ரிஷிகளை அவமானப்படுத்தியது போல அர்த்தம், நம்முடைய தெய்வத்தை அவமானப்படுத்தியது போல அர்த்தம். ஏன் காஞ்சி மகாசுவாமியை அவமானப்படுத்தியதாக அர்த்தம். இதெல்லாம் நாம் உணர வேண்டும். மனதில் இந்த உறுத்தல் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஏற்படுத்துவது சத்சம்ஹிதையினுடைய முதல் கடமை. இரண்டாவது, இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். இது ஒரு அமைப்பாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நேரம் கொடுப்பவர்களை தயார் செய்ய வேண்டும். அது வேதத்தை ஒரு படிப்பு அல்லது பயிற்சி என்று நினைத்தால் மாத்திரம் போதாது. இது நம்முடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய பிரதிபலிப்பு, இந்த நாட்டினுடைய ஆத்மா. இதன் மூலமாக உலகத்திற்கு பல விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை முறையை அறிந்து கொண்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார், திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். 41% அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகள் தகப்பன் இல்லாத குழந்தைகள், 21% குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும் மாணவிகளுக்கு பிறக்கும் குழந்தைகள். இது போன்று சீர்கேடு உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த பாரத நாட்டில் நம்முடைய பாரம்பரியம் இன்றைக்கும் தழைத்திருக்கிறது. இதை உலகத்திற்கு ஒரு புத்தகத்தின் மூலமாகவோ ஒரு பெரிய சொற்பொழிவன் மூலமாகவோ இந்த மாறுதலை கொண்டு வர முடியாது. இங்கு ஒரு கண்கூடாக இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது என்பதை உலகத்துக்கு கொடுத்தால்தான் இது யதார்த்தமான நிலையில் இந்த சமுதாயம் இந்த பண்புகளையும் பாரம்பரியங்களையும் நாம் கடைபிடித்து வந்திருக்கிறோம், கடைபிடிக்கிறோம், கடைபிடிக்க போகிறோம் என்று கூறினால்தான் உலகத்தில் இது நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருமே தவிர ஒரு புத்தகத்தினாலோ ஒரு பேருரையினாலோ அவர்களை மாற்ற முடியாது. அந்த கடமை பாரதத்துக்கு இருக்கிறது என்பதை சுவாமி விவேகானந்தர் அடித்து அடித்து கூறியிருக்கிறார். விஞ்ஞானம் வேண்டுமானால் நாம் அங்கிருந்து கொண்டு வரலாமே தவிர மெய்ஞானம் இங்கிருந்துதான் அங்கு போக வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் கூறினார், இங்கிலாந்துல கூறினார், நம்ம நாட்டில் கூறினார். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. ஆங்கிலம் படித்தவர்கள் மிக திறனுடன் இதை செய்ய முடியும். அதனால நேரம் கொடுக்கிற ஆங்கிலம் படித்த, அதாவது பல ப்ரொபஷனல்ஸ் என்று கூறுகிறார்கள், வக்கீல்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அகடமிக்ஸ், இவங்கள் எல்லாம் இதுல நேரம் கொடுக்க வேண்டும். பெயர் கொடுத்தால் மாத்திரம் போதாது. பல பேருக்கு ஆசை, பெயரை கொடுத்து விடுவார்கள், நேரம் கொடுக்க மாட்டார்கள். சத்சம் இதை பெயர் கொடுப்பதால் மாத்திரம் வராது. இதற்கு 100,000 உறுப்பினர்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. 1,000 பேர் நேரம் கொடுப்பவர்கள் இருந்தால் 100,000 உறுப்பினர்கள் தேவை கிடையாது, நேரம் கொடுப்பவர்கள் தேவை. இரண்டாவது, ஒரு ஒரு பட்டி தொட்டியிலும் வேத பக்தர்கள் குழுவை உருவாக்க வேண்டும். மயிலாப்பூர் வேத பக்தர்கள் குழு வேதத்தின் பெயரில் பக்தியை ஏற்படுத்தும். வேத விற்பனர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அழுத்தி கூறக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். சிந்தனாவாதிகளை உருவாக்க வேண்டும், கட்டுரைகள் எழுத வேண்டும். வேதம் தழைக்கும். வேதத்தின் பெயரில் பக்தி உள்ளவர்களை உருவாக்கினால் வேதத்தை எப்படி தக்க வைப்பது, தழைக்க வைப்பது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதற்கான முயற்சி வேத பக்தர்கள் குழுவை நாம் உருவாக்கணும். அது மாத்திரமில்லாமல் ஆங்கிலம் படித்தவர்கள் வேதம் படிப்பதற்கு யார் மனதில் ஒரு வேட்கை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வெளிப்படையா ஒரு கோவில்லையோ மண்டபத்திலேயோ அவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கணும். மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டும். தனியா ஒரு வீட்டில் போய் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறார்கள் இருக்கிறது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு கோவில் நடக்கணும். அப்பத்தான் இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக மாறும். அப்புறம் வேத பாடசாலை அமைக்கணும். காஞ்சி மகா பிரிவா வேதம் படிக்காதவர்கள் அவர்களுடைய கடமை என்ன என்று கூறும்போது, வேத பாடசாலை நடத்துவது, நடத்துவதற்கு உதவுவது, இது மெரிய, இது மிகவும் முக்கியம் என்று 50-60 இது அழுத்தி மக்கள் மனதில் படும்படி கூறியதுனாலதான் இவ்வளவு வேத பாடசாலைகள் உருவாகின. அந்த வேலையை சப்சபி தான் செய்யணும். பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கு. ஆனா அதை செய்ய வேண்டிய கடமை சமுதாயத்தினுடைய கடமையை தவிர ஒரு தனிப்பட்ட மடம் மாத்திரம் இந்த பொறுப்பை ஏற்று செய்ய முடியாத ஒரு நிலை. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வேலை. அதனால சமுதாயத்தில் இருக்க எல்லோரும் இதில் ஈடுபட்டு வேத பாடசாலை நடத்தும் குழுவை உருவாக்க வேண்டும். அப்புறம் வேதம் பயில சிறுவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு ஒரு வீட்டிலையும் இந்த முயற்சி நடக்கணும். இப்ப எங்க வீட்டில் 3வது தலைமுறையில தான் இந்த முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த தலைமுறை போயிடுது. ஆனா அதுக்கடுத்த தலைமுறையில இந்த முயற்சி நடந்து இந்த வேத தியானம் துவங்கி இருக்கிறது. இது என்ன செய்ய முடியும்? இங்கு பல சிந்தனைகளை பல நோக்கத்துல, வேதம் வளர வேண்டும், தழைக்க வேண்டும் என்று தாபத்துல கூறிய எல்லோருக்கும் என்னுடைய மரியாதையை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.